بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. نقول في توحيد الله معتقدين بتوفيق الله، إن الله واحد لا شريك له، ولا شيء مثله، ولا شيء يعجزه، ولا إله غيره، قديم بلا ابتداء، دائم بلا انتهاء، لا يفنى ولا يبيد، ولا يكون إلا ما يريد، لا تبلغه الأوهام، ولا تدركه الأفهام، ولا يشبه الأنام، حي لا يموت، قيوم لا ينام، خالق بلا حاجة، رازق بلا مؤنة. இமாம் அபு ஜஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கைகளை நாம் படித்து வருகின்றோம். அதில் அல்லாஹ்வை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இமாம் அவர்கள் இறுதியாக கூறிய வலா இலாஹ கைருஹு, அவனை அன்றி வணங்க தகுதியானவன் எவனும் இல்லை, எதுவும் இல்லை என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். ஓரளவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி தருவானாக. கதீமுன் பிலா இப்திதாஇன், கதீமுன் பிலா இப்திதாஇன், அதை சேர்த்து படிக்கும் போது கதீமுன் பிலா இப்திதாஇன் ரெண்டு அறிவியல் முக்கியம். தாயிமுன் பிலா இம்திஹாயின் சேர்த்து படிக்கும்போது பிலந்திஹாயின் ரெண்டு அடிப்பையும் விட்டுறோம். கதீமுன், அவன் என்றும் இருந்தவன். பிலா இப்திதாயின், அவனுக்கு தொடக்கம் இல்லை. தாயிமுன், அவன் என்றும் இருப்பவன். பிலா இம்திஹாயின், அவனுக்கு முடிவு இல்லை. கதீமுன், அவன் என்றும் இருந்தவன், ஆதியில் அவன் இருந்தவன். பிலா இப்திதாயின், அவனுக்கு தொடக்கம் எதுவும் இல்லை. தாயிமுன், அவன் என்றும் இருப்பவன். பிலா இம்திஹாயின், அவனுக்கு முடிவு இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும், மற்ற விஷயங்களை விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிஃபத்துகளை சொல்லும் போது அல்லாஹ் என்ன பெயர்களை தனக்கு பயன்படுத்தினானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெயர்களை அல்லாஹ்விற்கு பயன்படுத்தினார்களோ அதைத்தான் பயன்படுத்துவது சஹாபாக்களுடைய சலப்புகளுடைய வழிமுறை. சரியா? இப்ப இந்த கதீமுன் என்ற வார்த்தை இருக்குது, இது குர்ஆன்லயும் சொல்லப்படல, ஹதீஸ்லயும் சொல்லப்படல. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூஉத் தாபிஈன்கள், சலஃபுகள் யாரும் அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினதல்ல. புரியுதா? நம்ம ஏற்கனவே ஒரு கூட்டத்தார்களை பழித்து சொல்லிட்டு வர்றோம் பாருங்க, அதாவது ஃபல்சஃபா, கிரேக்க தத்துவத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு அவங்கதான் இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இமாம் அவர்கள் இந்த இடத்துல அந்த வார்த்தையை எடுத்து கையாண்டு இருக்கிறாங்க. ஆனா இமாமுடைய நோக்கம் வந்து அவர்களுடைய அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி அவங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாங்களோ அந்த அர்த்தத்துல பயன்படுத்துறது இமாமுடைய நோக்கம் அல்ல. புரியுதுங்களா? அப்ப வந்து வார்த்தை வந்து அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை, யாரு? அந்த கிரேக்க தத்துவத்தை சேர்ந்த அந்த பல்சப்பா உடையவர்கள் பயன்படுத்தின வார்த்தை இது. இந்த வார்த்தையை சலப்புகள் யாரும் பயன்படுத்தினதல்ல. குரான்லயோ ஹதீஸ்லயோ அஸ்மாவுல் ஹுஸ்னால இந்த வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. புரியுதா? அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அல் குரான்ல நீங்க பார்க்கும்போது அல் அவ்வளுங்கிற வார்த்தை வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியமான அழகிய பேர்கள் ஒரு பேர் வந்து அல் அவ்வல், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் மாஹிரு வல் பாகி. அல் அவ்வல், அந்த அல் அவ்வல்ங்கிற அர்த்தத்துல தான் இந்த கதீமுன் என்ற வார்த்தை இமாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை இந்த அளவுக்கு விளங்கிட்டா போதுமான. அப்ப இமாம் அவங்க இப்படி பயன்படுத்துறதுனால நாமும் இதை எடுத்து எடுத்து பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? அவங்க வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தி இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். பாருங்க சூரத்துல் ஹதீதுடைய மூன்றாவது வசனம், சூரத்துல் ஹதீத் மூன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு. ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு, அவன் தான் முந்தியவன், அவன் தான் இறுதியானவன், அவன் தான் முந்தியவன், அவன் தான் இறுதியானவன். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு முந்தி எதுவும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முந்தி எதுவும் இல்லை. அவன்தான் ஆதியில், அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முந்தி, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் உள்ளமையில் வருவதற்கு முன்பாக, கொஞ்சம் நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் உள்ளமையில் வருவதற்கு முன்பாக, நீங்க எந்த இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு படைப்பை நீங்க கற்பனை செய்வீங்களோ, வானத்தையோ கோள்களையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ காற்று மண்டலங்களையோ அல்லது இந்த விண்வெளியையோ, இப்படி இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை கற்பனை பண்ணாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் எதை நீங்கள் கற்பனை செய்தாலும் சரி, அதற்கு முந்தி அல்லாஹ் இருந்தார். புரியுதுல்ல? இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹு தாலா படைத்து வெளியில் வந்தவை. புரியுதா? முதல்ல யார் மட்டும்தான் இருந்தார்? அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அல்லாஹுடன் எதுவும் இருக்கவில்லை, அல்லாஹுக்கு முன்பும் எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹுக்கு முன்பும் சரி அல்லாஹுடனும் சரி எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் இருந்தான். அல்லாஹ் படைப்புகளை படைக்க நாடினான், பிறகு அவன் படைப்புகளை படைத்தான். அல்லாஹ் கவனிச்சுக்கொள்வது, இது ஹதீஸ்லயும் வரும். அல்லாஹு தஆலா அவனுக்கு முன்பு எதுவும் இல்லை, அவனுடனும் எதுவும் இருக்கவில்லை. அவன் படைப்புகளை படைக்க நாடினான், பிறகு அவன் ஒவ்வொரு படைப்பாக அவனுடைய நாட்டப்படி அவனுடைய திட்டப்படி படைப்புகளை படைத்தான். அப்ப அதுதான் இமாம் அவங்க சொன்னாங்க, கதீமுன், அதாவது அந்த அவ்வன், அவன் முந்தியவன், பிலா இப்திதாயி, அவனுக்கு ஒரு தொடக்கம் என்பது கிடையாது. அவன் எங்கிருந்து வந்தான் கேட்கக்கூடாது. அவன் என்ன, அவன் வந்து ரப்பு, அவன் படைப்பவன், படைக்கப்பட்ட படைப்புகள் தான் எங்கிருந்து வந்தது என்று நம்ம அந்த படைப்புகளை பார்த்து கேட்க முடியும். படைப்பவனை பார்த்து, படைக்கக்கூடிய ரப்பை பார்த்து அவன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்க முடியாது. பாருங்க ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிஸ்புல் முஸ்லீம்ல கூட இந்த துவா வந்திருக்கும், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், அல்லாஹ்வே நீதான் முந்தியவன், ஃபலைத கப்லக ஷைஉன், உனக்கு முந்தி யாரும் இல்லை, அன்தல் ஆஹிர், நீதான் இறுதியானவன், ஃபலைத பாதக ஷைஉன், உனக்கு பின்னால் யாரும் இல்லை. துவா மனப்பாடம் இருக்கா? ஹிஸ்புல் முஸ்லீம்ல இந்த துவா இருக்கு. அவன் எல்லா படைப்புகளையும் முந்தியவன், எல்லா படைப்புகளையும் அவன் தான் படைத்தான், அவனுடன் எந்த ஒரு படைப்பும் இருக்கவில்லை. புரியுதுங்களா? ஆரம்பத்தில் அவன்தான் இருந்தான், ஆரம்பத்தில் அவன்தான் இருந்தான், அவனுக்கு முன்பும் எதுவும் இருக்கவில்லை, அவனுடனும் எதுவும் இருக்கவில்லை. அவன்தான் ஆரம்பத்தில் இருந்தான், அவன் படைப்புகளை படைக்க நாடினான், அவனுடைய நாட்டப்படி அவன் ஒவ்வொரு படைப்பாக அவன் படைக்கின்றான். அப்ப அல் அவ்வல், இந்த முந்தியவன், அதாவது அதுக்கு முந்தி எதுவுமே கிடையாது, இந்த தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இல்லை. புரியுதுங்களா? இப்ப படைப்புகளுக்கு முந்தியவன் என்று சொல்லப்படும், ஆனா இது எதை கவனித்து, பிற வஸ்துக்களை கவனித்து சொல்லப்படும், இவரை விட இவர் முந்தியவர் சொல்றோம்ல, யாரை கவனிச்சு, பின்னாடி உள்ளவங்களை கவனிச்சு இவங்களை ஃபர்ஸ்ட்னு சொல்லப்படும். அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் என்பது அப்படி கிடையாது, எல்லா படைப்புகளை விட அவன் தான் முந்தியவன். புரியுதுங்களா? அவனுக்கு முன்பாக எந்த ஒரு படைப்பும் இருக்கவில்லை. ஹுவல் அவ்வல், ஹுவல் ஆகிர், அப்ப அவன் தான் தொடக்கத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு தொடக்கம் என்பது கிடையாது, நம்ம அவனுக்கு தொடக்கத்தை கற்பிக்க முடியாது. புரியுதா? தாயிமுன் விலா இன்திஹாய், அவன் தான் இறுதியில் இருக்கக்கூடியவன். அப்ப இந்த தாயிமுங்கிற வார்த்தையும் அப்படித்தான், இது குர்ஆன்ல ஹதீஸ்ல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கோம், அல் ஆகிர்ங்கிற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தான் இறுதியில் இருப்பான், எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக அழித்ததற்கு பிறகு இறுதியில் அவன் தான் மிஞ்சி இருப்பான். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் தான் பாக்கியாக நிரந்தரமாக இருப்பான். புரியுதா? அவனுக்கு முடிவு என்பது கிடையாது. இப்போ முடிவு என்பது, அறிவு என்பது யாருக்குள்ள தன்மைகள்? இது படைப்புகளுக்கு, படைக்கப்படக்கூடிய படைப்புகளுக்குள்ள தன்மை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு தொடக்கம் என்பதும் கிடையாது, அவனுக்கு முடிவு என்பதும் கிடையாது. தொடக்கம் என்பதும் படைப்புகளுடைய தன்மை, முடிவு என்பதும் படைப்புகளுடைய தன்மை. அப்ப ஹுவன் அவ்வல், அவன் தான் முந்தியவன். ஃபலைஸ கப்லஹு ஷைஉன், அவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அவனுக்கு பிறகுதான், அவன் படைத்துதான் இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல படைப்புகள் உருவானது. அவன் ஒருத்தன் வாஹ்தஹு, அவன் தனியாக இருந்தான். அவனோட இன்னொன்று எதுவுமே இருக்கவில்லை. அதே போல எல்லா படைப்புகளும் அழிந்ததற்கு பிறகு, எல்லா படைப்புகளும் இல்லாமல் போனதற்கு பிறகு அவன் ஒருத்தன் தான் இருப்பான், அவனோடு வேற யாரும் இருக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? அப்ப கலீமுன் பிலா இப்திதாயின், தாயிமுன் பிலா இப்திஹாயின். அதாவது இதனுடைய அர்த்தத்துல சொல்றாங்க இமாம் அவர்கள், அல் அவ்வலும் அல் ஆகிர். ஹதீஸ்ல எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம அன்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக ஷைஉன், யா அல்லாஹ் நீதான் முந்தியவன், உனக்கு முன்பு எதுவும் இல்லை. வா அன்தல் ஆகிர், நீதான் பிந்தியவன், ஃபலைஸ பாதக ஷைஉன், உனக்கு பின்பு எதுவும் இல்லை. அடுத்து பாருங்க, லா யஃப்னா வலா யபீது, அவன் அழிய மாட்டான். லா யஃப்னா, அவன் அழிய மாட்டான். ஒலா எபீது, அவன் இல்லாமல் போக மாட்டான். இந்த ரெண்டும் கருத்துல ஒரே அர்த்தம் தான். லா யஃப்னா ஒலா எபீது என்பது கருத்து பார்க்கும்போது ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான். லா யஃப்னா அழிய மாட்டான், ஒலா எபீது இல்லாமல் போக மாட்டான். அதாவது என்ன அர்த்தம்? அப்ப கண்டிப்பா அவன் இருந்து கொண்டே இருப்பான். அழிவு என்பது இல்லாமல் போவது என்பது அவனுடைய தன்மையில் உள்ளதல்ல. இப்ப படைப்புகள் தான் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும், திரும்ப அது உருவாக்கப்படும். புரியுதுங்களா? இப்ப படைப்புகளுடைய தன்மை தான், ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, பிறகு படைக்கப்பட்டது, பிறகு இல்லாமல் போய்விடும். இது யாருடைய தன்மைகள்? படைப்புகளுடைய தன்மைகள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என்றும் இருந்தவன், எப்போதும் இருப்பவன். அவனுக்கு அழிவு என்பதும் இல்லாமல் போவது என்பதும் கிடையாது. இப்போ அல் குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல 26-27 இந்த ரெண்டு வசனங்கள் இந்த அர்த்தத்தை தான் உறுதிப்படுத்துகின்றன. சூரத்துர் ரஹ்மான்ல 26-27 குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பிரபஞ்சத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து விடக்கூடியதுதான். குல்லு மன் அலைஹா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து விடக்கூடியதுதான். வயப்கா, நிரந்தரமாக இருக்கும் உமது இறைவனுடைய முகம் மட்டும். உமது ரப்புடைய முகம் மட்டும். அவன் எப்படிப்பட்டவன்? துல் ஜலாலி, கம்பீரத்திற்குரியவன். வல் இக்ராம், கண்ணியத்திற்குரியவன். அப்ப கம்பீரத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரியவனான உமது ரப்புடைய முகம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு கருத்துகள்ல, அதாவது ஐந்தாவது கருத்திலையும், கொஞ்சம் நல்லா கவனமா கவனிக்கணும், ஐந்தாவது கருத்திலையும் ஆறாவது கருத்திலையும் இமாம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இதனுடைய அடுத்த இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான விளக்கம் 10வது கருத்துல வரும். ஹையுன் லா யமூத்து கையூமுன் லா யனாமுன்னு வரும். அங்க இன்னும் கொஞ்சம் நம்ம விவரமா பார்ப்போம். நாம் நல்ல கவனிக்குமா, எந்த ரப்பை அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோமோ, நாம் எந்த ரப்பை அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோமோ, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் எல்லா படைப்புகளுக்கும் முந்தியவனாக இருந்தான். அவனுக்கு முந்தி எதுவும் இல்லை. படைப்புகளுடைய தொடக்கம் அவனை கொண்டு ஏற்பட்டது. அவனுடைய தொடக்கம் எந்த ஒன்றை கொண்டும் ஏற்படவில்லை. அவன்தான் இறுதியில் இருப்பான். எல்லா படைப்புகளும் அழிந்ததற்கு பிறகும் இல்லாமல் போனதற்கு பிறகும் அவன்தான் இறுதியில் இருப்பான். அவனுக்கு பின்பு எதுவும் இருக்காது. அதாவது அவனுக்கு அழிவு என்பது இருக்காது, புரியுதுங்களா? அவனுக்கு பிறகு, அதாவது அவன் அழிந்து போயிடுவான், அதுக்கு பிறகும் படைப்புகள் இருக்கும், அஸ்தபஸ்தல்லாஹ் அலீம், அப்படி கிடையாது. அவன் தான் இறுதியானவன். எல்லா படைப்புகளும் இல்லாமல் போகலாம், அழிந்து போகலாம், அவன் ஒரு காலம் அழிந்து போக மாட்டான். அதுதான் இரண்டாவது வாக்கியத்துல இமாம் அவர்கள் அதை ரொம்ப அழுத்தி சொல்லிடுறாங்க. ஆறாவது கருத்துல லா யஃப்னா வலா யபீதுங்கிற அர்த்தத்துல, புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலாவிற்கு அழிவு என்பது கிடையாது, அல்லாஹுவிற்கு மரணம் என்பது கிடையாது, அவன் இல்லாமல் போவது என்பது கிடையாது. இப்ப இது என்ன, எதற்காக வேண்டி இந்த விஷயத்தை வலியுறுத்துறாங்க? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்முடைய சின்ன பிள்ளைகள் கூட அல்லாஹ்வுக்கு மரணம் இல்லை, அல்லாஹ்வுக்கு முடிவு இல்லை, இதை நம்ம தெளிவா நம்பி வச்சிருக்கிறோம். ஏன் இந்த விஷயத்தை இமாம் அவர்கள் இப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னு சொன்னா, பொதுவாகவே இந்த நூலை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள்ல உள்ள, அதாவது முஸ்லீம் என்ற பெயர்ல உள்ள வழிகட்ட மக்கள், அதாவது இஸ்லாமுக்குள்ளார இஸ்லாம்ங்கிற பெயர்ல தவறான நம்பிக்கையை கொண்டிருக்காங்க பாருங்க, அவர்களுக்கும் இந்த நூல்ல மறுப்பு இருக்குது. அதே போல இஸ்லாமுக்கு வெளியில இருந்து கொண்டு அல்லாஹுவை பற்றி, கடவுளை பற்றி தவறான நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் இந்த நூலுடைய விஷயங்கள்ல மறுப்பு இருக்குது. இப்ப மாற்றார்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கடவுள்களை எப்படி கற்பனை பண்றாங்க, இந்துக்களை பொறுத்த வரைக்கும், சிலை வணங்கிகளை பொறுத்த வரைக்கும், அதே போல கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும், ஒரு காலத்தில் அவங்களுடைய கடவுள் வந்து பூமிக்கு வர்ற மாதிரி கற்பனை பண்றாங்க, அதுக்கு பிறகு அந்த கடவுள் மூத்தா போயிடுது, செத்து போயிடுது, புரியுதா? அப்ப அவங்களுடைய யார வந்து கடவுள் நம்புறாங்களோ அந்த கடவுளுக்கு அவங்க ஒரு தொடக்கத்தை கற்பிக்கிறார்கள், பிறகு ஒரு மரணத்தை அவர்கள் கற்பிக்கிறார்கள். இப்ப இந்துக்கள் வந்து வணங்கக்கூடிய எல்லா சிலைகளையும் நீங்க வந்து அதனுடைய வரலாறுகள், அவங்க சொல்லக்கூடிய வரலாறுகள் எடுத்து பாருங்களேன், ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இல்லாம இருக்கும், அதுக்கு பிறகு அது இந்த பூலோகத்துக்கு வந்ததாக அவங்க ஒரு கற்பனை பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு இந்த பூலோகத்தை விட்டு போயிட்டதாக ஒரு கற்பனை பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், அவர்கள் கடவுளுக்கு ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் கற்பனை செய்கிறார்கள், கடவுளுக்கு. அதே போல கடவுளுக்கு பிறப்பையும் இறப்பையும் அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். இப்ப நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் என்பவர், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா, வல செய்த மிசுடுகும், அவனை போன்று எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப இவர்கள் படைப்புகளை போல அல்லாஹுவை, ரப்பை, கடவுளை கற்பனை செய்யறதுனாலதான் அந்த கடவுளுக்கு பிறப்பு இறப்பு என்று அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். கடவுளுக்கு தொடக்கம் இறுதி என்பதை அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். இது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, இது ஒரு வழிகேடான ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த கடவுளாகி அந்த ரப்புக்கு அவனுக்கு தொடக்கம் இல்லை. அவனுக்கு தொடக்கம் இருந்திருக்குமே ஆனால் அப்ப அவனும் படைப்புகளைப் போல ஒரு படைப்பா இருப்பான். அவனுக்கு முடிவு இருக்குமே ஆனால், அழிவு இருக்குமே ஆனால், அவனும் படைப்புகளைப் போல ஒரு படைப்பாகி, அப்ப படைப்புகளை நிர்வகிக்கக்கூடியது யாரு? அவன் அழிஞ்சிட்டா அந்த படைப்புகளை நிர்வகிக்கக்கூடியது யாரு, புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான பலவீனங்கள் ஏற்பட்டு போயிடும். யாருக்கு பலவீனம் இருக்குதோ அவன் வந்து ரப்பாக இருக்க முடியாது. யாருக்கு பலவீனம் இருக்குதோ அவர்கள் அவன் ரப்பாக இருக்க முடியாது. ஏன்னா ரப்பாக இருக்கக்கூடியவன் வந்து பலவீனங்கள் இருக்கக்கூடாது, அவனுக்கு வந்து நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, அவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது, அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. அப்பதான் எல்லா படைப்புகளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல, ஆதிக்கத்துல அவன் நிர்வகிக்க முடியும். அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய சிபத்துகள் இருக்கின்றனவே, இதுதான் உண்மையான சிபத்துகள், புரியுதா? என்ன சிபத்துகளை நம்ம சொல்றோம், கதீமுன் பிலா இப்திதாயின், அவன் முந்தியவன், அவனுக்கு முந்தி எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? அவனுக்கு தொடக்கம் என்பது கிடையாது. ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட், அவனுக்கு முன்னாடி எதுவும் இருந்தாதானே இவனுக்கு ஒரு தொடக்கம் இருக்க போது. இரண்டாவதாக தாயிமுன் பிலா இப்திஹாயின், அவன் தான் இறுதியில் இருக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அவன் அழிச்சிருவான், அவனை யாரும் அழிக்க முடியாது, எல்லாவற்றையும் அவன் இல்லாமல் ஆக்கி விடுவான், அவனை யாரும் இல்லாமல் ஆக்க முடியாது. அதே போல லாயஃபுனா வலா ஏமீது, அவனுக்கு அழிவு என்பதும் கிடையாது, அவனுக்கு மரணம் என்பதும் கிடையாது. அப்ப அழிவு மரணம் என்பது இது படைப்புகளுடைய தன்மை. ஒருத்தனிடத்துல அழிவு என்பதோ மரணம் என்பதோ இல்லாமல் போய்விடுவது, இதெல்லாம் படைப்புகளுக்குள்ள தன்மை. இதெல்லாம் யாருக்குரிய தன்மைகள்? மஹ்லு, அற்புதமான படைப்புகளுக்குரிய தன்மைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவன். அடுத்தது பாருங்க, வலா யகூனு இல்லா மா யுரீது. வலா யகூனு இல்லா மா யுரீது. வலா யகூனு நடக்காது, இல்லா தவிர, மா எது, யுரீது அவன் நாடுகின்றானோ. அப்ப அவன் நாடுவதை தவிர அகிலத்தில் எதுவும் நடக்காது. அவன் நாடுவதை தவிர அகிலத்தில் எதுவும் நடக்காது. இமாம் அவர்கள் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவனிங்க, இன்ன அல்லாஹ் வாஹிதுன் லா ஷரீக லஹு வலா ஷைஅ மித்லுஹு வலா ஷைஅ யுஜிஸுஹு வலா இலாஹா கைருஹு கதீமுன் பிலா இப்திதாயின் தாயிமுன் பிலா இன்திஹாயின் லா யஃப்னா வலா யுபீன். அடுத்ததாக வலா யகூனு இல்லா மா யுரீத். நாம் எந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோமோ, நல்லா கவனிங்க, அதுக்கப்புறமா பாருங்க, நாம் எந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோமோ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து இயக்கிக் கொண்டிருப்போம். அவன்தான் இந்த மொத்த வையகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே அவன் தான் அரசன். புரியுதா? இப்ப அவனுடைய ஆற்றல் ரொம்ப நிறைவானது, முழுமையானது. அவனுடைய ஆற்றல் நிறைவானது, முழுமையானது. அவனுடைய ஆற்றல் நிறைவானது, முழுமையானது என்பதனுடைய அந்த நம்பிக்கையில, அல்லாஹ்வுடைய ஆற்றல் நிறைவானது, முழுமையானது என்று நாம் நம்பிக்கை கொள்றோம். அந்த நம்பிக்கையினுடைய அம்சத்துல ஒரு விஷயம்தான், இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் அல்லாஹ் நாடிதான் நடக்கும், அல்லாஹ் நாடாம நடக்காது. இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. சரியா? இந்த பிரபஞ்சத்துல எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயத்தை அவன் நாடுகிறான், நல்ல விஷயத்தை அவன் நமக்கு ஏவவும் செய்கிறான். இப்போ ஒரு மனிதன் மூமினாக ஆகுவது, நல்லவனாக ஆகுவது, ஒழுக்கமுள்ளவனாக இருப்பது, தொழுகையாளியாக இருப்பது, நோன்பாளியாக இருப்பது, ஜகாத் கொடுப்பவனாக இருப்பது, ஹஜ் செய்பவனாக இருப்பது, இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். ஒரு மனிதன் கெட்டவனாக இருப்பதும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். வித்தியாசம் என்ன? அல்லாஹு தஆலா அவன்தான் நல்லதையும் நாடுகிறான், அவன்தான் கெட்டதையும் நாடுகிறான். ஆனா அவன் நல்லதை நாடுவது, அந்த நல்லதை அவன் விரும்புகிறான், நல்லதை அவன் நேசிக்கின்றான், அந்த நல்லதற்கு அவன் கட்டளையும் கொடுக்கின்றான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் நோன்பு வைக்கணும் என்று அந்த மனிதனுக்கு கட்டளையும் கொடுக்கிறான். புரியுதுங்களா? அந்த மனிதன் நோன்பு வைக்கும் பொழுது அந்த நோன்பு என்ற செயலும் அல்லாஹ் நாடிதான் நடக்குது. சரியா? இப்ப ஒரு மனிதன் வந்து பொய் சொல்றான். இப்ப இந்த பொய் சொல்லுதல் என்ற செயல் அல்லாஹ் நாடிதான் நடக்குது, அல்லாஹ் நாடாம நடக்காது. ஆனா இந்த நாட்டம் இருக்குது, இந்த நாட்டத்துக்கு பேரு இராதத்துன் கௌனியத்துன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நுணுக்கமா புரியணும். இராதத்துன் கௌனியத்து, விதியின்படி அல்லாஹ் நாடுவது, விதியின்படி அல்லாஹ் நாடுவது. ஆனா அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தின்படி அவன் இதை கட்டளை கொடுக்கல. அவன் என்ன கட்டளையை கொடுத்திருக்கிறான்? உண்மையை சொல்லு, நல்லதை பேசு என்பதுதான் அவனுடைய கட்டளை. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, வகையான மக்கள் இருக்காங்க. வழிகட்டு கூட்டத்துல இரண்டு வகையான மக்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, விதி என்று எதுவுமே கிடையாது, விதி என்று எதுவுமே கிடையாது, எல்லாம் நம்ம தான் செய்யறோம், நம்ம தான் திட்டமிடுறோம், நம்ம தான் செய்யறோம், நம்ம செயலுக்கு நம்ம தான் பொறுப்பு, அல்லாஹ்வுத்தால எதையுமே படைக்கிறது இல்லை என்பதாக அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன விளங்கிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு இப்ப வந்து சொர்க்கத்தை கொடுக்கணும், ஒரு மனிதனுக்கு நரகத்தை கொடுக்கணும், அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளனாக இருந்தாதானே அவனுக்கு கூலி கொடுக்கறது தந்ததாக இருக்கும். இப்படி அவங்க கற்பனை செய்து கொண்டு அவர்கள் விதிய மறுக்கிறாங்க. விதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, விதின்னு ஒண்ணு, புரியுதுங்களா? இது மிகப்பெரிய வழிகேடுமா, விதிய மறுக்கிறது மிகப்பெரிய வழிகேடு. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலை செய்வதும் உருவாக்குவதும் மனிதன் தான், அந்த செயலை செய்பவர் தான், இப்படியாக அவங்க நம்பிக்கை கொள்றாங்க. புரியுதா? இரண்டாவது ஒரு கூட்டம், இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லாமே விதிக்குள்ளார, விதிக்கு கீழே, எல்லாமே விதிக்கு கீழே தான். அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதனும் உதாரணத்துக்கு இது ஒரு கல்லுன்னு கற்பனை பண்ணுங்களா, இந்த கல்லும் ஒண்ணுதான். இப்ப இந்த கல் இங்க இருக்குது, இது இங்க வச்சிங்க இங்க இருக்கும், இது இங்க வச்சிங்க இங்க இருக்கும், இங்க வச்சா இங்க இருக்கும். எப்படி இந்த கல்லுக்கு தனி ஒரு இஷ்டம், அதுக்கென்று சுய ஒரு விருப்பம் இல்லையோ, அந்த மாதிரிதான் மனிதன். அப்ப மனுஷன் எது செஞ்சாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பு அல்லாதா, அதுக்கு சரி. இப்ப இவர்களுடைய இந்த கொள்கையும் தப்பான கொள்கமா? அப்ப விதிய மறுக்கிறதும் தப்பு, எல்லாமே விதிதான் என்று விதியின் மீது பழிய போட்டுட்டு தனக்கு ஒரு விருப்பம் இல்லை என்று சொல்வதும் வழிகள். புரியுதா? அப்ப இதுல நேரான வழி என்பது என்ன சொன்னா, பாருங்க, அல்லாஹு தஆலா அவன் ஒரு மனிதன் எதை செய்வானோ அதை அந்த மனிதன் செய்வதற்கு முன்பே அவன் அதை அறிந்திருக்கிறான். ஒரு மனிதன் எதை செய்வானோ அந்த மனிதன் அதை செய்வதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு தெரியுமே இப்படி செய்வான் சொல்லிட்டு, அததான் அல்லாஹ்வு தஆலா விதியில எழுதியிருக்கான், அததான் அல்லாஹ்வு தஆலா விதியில எழுதியிருக்கான். புரியுதுங்களா? ஒன்று, அதாவது இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம். இரண்டாவது, ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை செய்வது அந்த மனிதன் செய்கிறான். ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை மனிதன் செய்யறான், ஆனா அந்த செயலை படைப்பது அல்லாஹ் படைக்கணும். ஒரு செயலை செய்வது மனிதன், ஆனால் அந்த செயலை படைப்பது அல்லாஹ். அப்ப செயலை படைப்பதுல நல்லது கெட்டது கிடையாது, செயலை செய்வதில் தான் நல்லது கெட்டது என்பது இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன செயலை செய்தால் அது நல்ல செயல், ஒரு மனிதன் அல்லாஹ் தடுத்த செயலை செய்தால் அது கெட்டது. இப்ப ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு குர்ஆன்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. படைக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தந்தாமா, படைக்கக்கூடியவன் ரெண்டு பேர் கிடையாதுமா, படைக்கக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப ஒரு நாம் எப்படி அல்லாஹுவால் படைக்கப்படுகிறோமோ, நாம் எப்படி அல்லாஹுவால் படைக்கப்படுகிறோமோ, அது போன்று நமது செயல்களையும் படைக்கக்கூடியவன் அல்லாஹ். நாமும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள், நமது செயல்களையும் அல்லாஹுதான் படைக்கிறான். நாமும் படைக்கப்பட்டவர்கள், நமது செயல்களும் படைக்கப்பட்டவர்கள். அந்த செயல்களை செய்யறது தான் நம்ம, ஆனா அந்த செயலை படைக்கிறது உருவாக்குறது யாரு, அல்லாஹு தான். புரியுதுங்களா? அப்ப மனிதனுக்கு அல்லாஹு தானா நற்கூலியை தருவதும் அல்லது தண்டனையை தருவதும் அவன் அந்த செயலை செய்கிறான் என்பதற்காக. புரிஞ்சுச்சுங்களா? மனிதனுக்கு நற்கூலியை தருவதும் அல்லது தண்டனையை தருவதும் எதற்காக, அந்த செயலை அவன் செய்கிறான் என்பதற்காக. இரண்டாவது பாருங்க, இப்ப ஒரு ஒரு கூட்டம் சொன்னாங்க, மனிதன் வந்து கல்லு மாதிரின்னு சொன்னாங்க. அப்ப இவர்களுடைய இந்த கூற்றை ஆதாரமும் மறுக்கிறது, நம்முடைய தெளிவான அறிவும் இயற்கையும் மறுக்குது. ஏன், இப்ப மனிதனும் இந்த கல்லும் சமமானவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால், மனிதனும் கல்லும் சமமானவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் அல்லாஹு தஆலா எப்படி மனுஷனை பார்த்து இதை செய்ய இதை செய்யாதன்னு கட்டளையிட்டு இருப்பான்? ஒரு கல்லை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கதா எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க? ஒரு மரத்தை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கதா இருக்குதா? இல்ல. அப்ப மனிதர்களை பார்த்து இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். இப்ப அவர்களுக்கு என்று சுய விருப்பம் இல்லை என்றால், மனிதர்களுக்கு என்று சுய விருப்பமே கிடையாது என்று இருக்குமே ஆனால் அல்லாஹ் கட்டளையிடுவது எப்படி சரியாகும்? புரியுதுங்களா? இப்ப குர்ஆன்ல நீங்க பாருங்க, நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா, நீ வந்து ஜினாவின் பக்கம் நெருங்காதே, நீ மது குடிக்காதே, பொய் பேசாதே, குழந்தைகளை கொள்ளாதீர்கள், அளவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், இதெல்லாம் செய்யாத செய்யக்கூடாதுன்னு சொல்ல சட்டம். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், உண்மையை பேசுங்கள், தாய் தந்தைக்கு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன கட்டளை. இப்ப நமக்குன்னு ஒரு விருப்பமே கிடையாதுன்னு இருந்தா நமக்கு இந்த கட்டளையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த ஒரு கல்லு மாதிரி நாம இருந்திருப்போமே ஆனால் கல்லு மாதிரி நம்ம இருந்திருப்போமே ஆனால் எப்படி கல்லுக்கு அல்லாஹ்வுத்தல எந்த ஒரு கட்டளையும் சொல்லல? கல்லுக்கு மண்ணுக்கும் எந்த ஒரு கட்டளையுமே அல்லாஹ் சொல்லல. அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு எந்த கட்டளையும் சொல்லியிருக்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு ஏவல்களை கொடுத்திருப்பதிலிருந்தும், அல்லாஹ் நமக்கு சில விலக்கல்களை தடை செய்திருப்பதிலிருந்தும் நமக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம், கண்டிப்பா நமக்கு ஒரு விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது, நமக்கென்று சுய தேர்வு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம விடுறோம், செய்யாம இருக்கிறோம். இப்ப முதல்ல சொன்ன உங்களுக்கு ஆதாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ்வுத்தஆலா கட்டளை இட்டிருப்பதும் தடை செய்திருப்பதும் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மனிதர்களுக்கு என்று சுய விருப்பம் இருக்கிறது, அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் அவங்க ஒரு செயலை செய்யறாங்க, விருப்பம் இல்லாதது அவங்க செய்யறது இல்லைன்னு சொல்லி. இப்ப அதே போல நம்ம யதார்த்த அறிவு யதார்த்த உணர்வுகளை நம்ம பாக்குறோம். ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, அப்படி செய்யும் போது உங்களை யாரும் நிர்பந்திப்பதாக நீங்க உணர்றீங்களா இல்ல உங்களுடைய விருப்பத்தின்படி அதை செய்வதாக உணர்றீங்களா? இப்ப நீங்க வீட்டில இருந்து படிக்கிறதுக்கு மதரசாக்கு வரீங்க, உங்களுடைய விருப்பத்தின்படி வரீங்க இங்க. அதே போல உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க விரும்பி நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தை இந்த உலகத்துல நீங்க செய்யும் போதும் ஏதோ ஒரு சக்தி மறைவில் இருந்து நம்மளை பிடிச்சி தள்ளுற மாதிரி, கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டுற மாதிரி, அந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு இல்லை. அப்படி இருக்கும் போது மனிதனையும் கல்லையும் சமப்படுத்தி, மனிதன் விதிக்கு கீழே ஒரு கல்லு மாதிரி தான், விதி எதுதோ எப்படி செய்தோ அப்படித்தான் மனிதன், மனிதனுக்கு என்று எந்த விதமான சுய தேர்வும் உரிமையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது என்று சொல்வது அது ஒரு முட்டாள்தனமானது, அது உண்மையையும் யதார்த்தத்தையும் மறுக்கக்கூடிய ஒன்று. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே விதியின்படிதான் நடக்குது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. விதி என்பது என்ன? ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த விஷயம் எப்படி நடக்கும் சொல்லி. இப்ப நம்முடைய அறிவு தான் பலவீனமான அறிவுமா? ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பு அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. இப்ப ஒருத்தர் பரீட்சையில பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா என்று அவர் பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்தாதான் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எப்ப பரீட்சை எழுதுவான், எப்படி எழுதுவான், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்? அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது முஹீத், அவன் அனைத்தையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இல்ம். அல்லாஹ்வுடைய அறிவு என்பது அனைத்தையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அறிவு. ஒரு படைப்பை, அந்த படைப்பை படைப்பதற்கு முன்பும் அந்த படைப்பை படைத்ததற்கு பின்பும் அந்த படைப்பினுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்தவன் தான் அல்லாஹ்வுத்தஆலா. ஒரு விஷயம் நிகழ்வதற்கு முன்பே அது எப்படி நிகழும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ். அப்ப எதை அல்லாஹ் அறிந்திருக்கிறானோ அதை அவன் விதியில் எழுதியிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அறிவுல மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. இப்ப நம்முடைய அறிவுல வேணா மாற்றம் ஏற்படும். நம்முடைய அறிவு என்பது என்ன? அது நம்முடைய ஒரு கற்பனை. அறிவு என்பது என்ன, அதுவும் ஒரு கற்பனை தான். இப்ப நீங்க வந்து தூரத்திலிருந்து ஒருத்தர் பாக்குறீங்க, அவர் வர்றவர் அப்துல்லா மாதிரி தெரியுது, அப்துல்லா தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கிட்டக்க வந்தவனதான் தெரியுது அவர் அப்துல் ரஹ்மான் சொல்லி. அப்ப நம்முடைய அறிவுல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நல்ல படிக்கிற மாணவனை பார்த்து நீங்க சொல்லுவீங்க, இவன் நல்லா படிக்கிறான், இவன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா பரீட்சையில பார்த்தா படிக்காத ஒருத்தன் பாஸ் ஆயிருக்கிறான், படிச்சவன் ஃபெயில் ஆயிருக்கிறான். தப்பு தவறு நிகழும், முன்பின் நிகழும். அல்லாஹ்வுடைய அறிவுல அப்படி நிகழுமா? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவுல அந்த மாதிரியான தடுமாற்றங்கள் முன்பின் முரண் என்பது ஏற்படாது. அப்ப அல்லாஹ் தஆலா எதை அறிந்தானோ, எதை அறிந்திருக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவுங்கிறது இது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு தெரியும், இது தெரியாது நான் சொல்ல முடியும், புரியுதா இல்லையா? அலீமும் பிக்குல்லி ஷை, எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறான். அலீமும் பிமா கான வமா யகூன், எது நடந்துச்சோ அதுவும் அவனுக்கு தெரியும், எது நடக்குமோ அதுவும் அவனுக்கு தெரியும். அப்ப எதை அவன் அறிந்திருக்கிறானோ அதை அல்லாஹு தஆலா விதியில எழுத சொன்னா விதியில எல்லாம் எழுதப்பட்டுருச்சு, புரியுதுங்களா? அப்ப மனிதர்களுடைய செயல் நல்ல செயலாக இருந்தாலும் சரி, கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, அதுவும் விதியின்படிதான் நடக்கிறது. மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கின்றானே, நற்கூலி, அவர்களுடைய செயல் நல்ல செயலாக இருந்தால் ஏன், அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அந்த செயலை செய்த காரணத்தால, புரியுதா? மனிதர்களுடைய செயல் கெட்ட செயலாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கின்றானே, அது அவர்களுடைய விருப்பமும் அவர்களுடைய செயலும் அங்கே சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால, புரியுதுங்களா? இப்ப இன்னொரு விஷயத்தை இங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தையில சொன்னோம், அல்லாஹுடைய நாட்டத்துல ரெண்டு வகையான நாட்டம் இருக்குமா? அல்லாஹுடைய நாட்டத்துல இரண்டு வகையான நாட்டம், ஒன்று இராதத்துன் கௌனியத்துன், சொல்லுங்க, இராதத்துன் கௌனியத்துன், இன்னொன்று இராதத்துன் ஷரியத்துன். அல்லாஹுடைய நாட்டத்துல இரண்டு வகையான நாட்டம், ஒன்று இராதத்துன் கௌனியத்துன், இன்னொன்று இராதத்துன் ஷரியத்துன். இந்த இராதத்துன் கௌனியத்துன், இராதத்துன் ஷரியத்துன், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு மனிதன் விஷத்தை எடுத்து சாப்பிடுறான். இப்ப விஷத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது அவனுக்கு மரணம் வருது, அவனுக்கு மரணம் வருது. இந்த மரணம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி வருதா, அல்லாஹ் நாட்டம் இல்லாம வருதா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் வருது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம வர முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அவனுடைய ஆட்சியில எதுவுமே நடக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய ஆட்சியில அப்படிப்பட்ட பலவீனமானவன் அல்ல, புரியுதா? இப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை கத்தியால எடுத்து குத்தி கொலை பண்றான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கத்தியால எடுத்து குத்தி கொலை பண்றான். இப்ப இந்த கொலை என்ற இந்த செயல் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் நடக்கு. இப்படி உள்ள அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு தான் இராதத்துன் கௌனியத்துன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டத்துக்கு பேர் என்ன? இராதத்துன் கௌனியத்துன் அல்லது இராதத்துன் கதரியத்துன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் இராதத்துன் கௌனியத்துன், இராதத்துன் கதரியத்துன்? என்ன அர்த்தம்? உலக நியதியின்படி நாடுதல், உலக நியதியின்படி நாடுதல், விதியின்படி நாடுதல் அர்த்தம். இந்த இராதத்துன் கௌனியத்துன் உலக நியதி, உலக நியதியின் நாட்டம், உலக நியதியின்படி நாடுதல் அர்த்தம். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்த போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சபபோட அல்லாஹ் சேர்த்திருக்கான். இந்த பிரபஞ்சத்தை படைத்த போது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஒரு சபபோட சேர்த்திருக்கான். அல்லாஹு தஆலா அதற்கு எதிராக நாடுகின்றவரை அந்த சபபு படி அது நடந்துகிட்டு தான் இருக்கும், புரியுதா? அல்லாஹு தஆலா தடுக்காதவரை அப்படித்தான் நடக்கும். அல்லாஹ் தடுத்தா மட்டும்தான் அவை நடக்காது. எப்படி? உதாரணமா, நெருப்பு என்பது பொசுக்கக்கூடிய சக்தியோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நெருப்பு என்பது பொசுக்கக்கூடிய சக்தியோட அல்லாஹ் அதை படைச்சிருக்கான். அப்ப நெருப்புல எதை போட்டாலும் சரி நெருப்பு அதை பொசுக்கிடும். அதான் அதுக்குள்ள அப்ப நெருப்பு ஒன்றை பொசுக்குகிறது, அது நெருப்பினுடைய செயல். புரியுதுங்களா? அதுவும் யாருடைய நாட்டத்தின்படிதான், அல்லாஹ் நாடினால் அந்த நெருப்பு பொசுக்குவதை அல்லாஹ் தடுக்கவும் முடியும். எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல அவங்க போடப்பட்டாங்க. அப்ப நெருப்புல போடப்பட்ட போது அந்த நெருப்பு இப்ராஹிம் நபி பொசுக்குவதிலிருந்து அல்லாஹ் தடுத்தானா இல்லையா? தடுத்தான். இப்ப எதுவுமே அல்லாஹுடைய விதியின்படி அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நடக்குது. ஒரு மனிதன் விஷத்தை சாப்பிட்டால் அவனுக்கு மரணம் வரும். ஒரு மனிதன் விஷத்தை சாப்பிட்டால், அப்ப மரணம் என்பது அந்த விஷத்தோடு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயல். மரணம் என்பது விஷத்தோடு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயல். விஷம் என்பது மரணத்தை ஏற்படுத்தும். விஷம் என்பது, அப்ப விஷத்தினுடைய செயல் மரணத்தை ஏற்படுத்துவது. ஆனா மரணத்தை படைப்பது யாரு? அல்லாஹ். இப்ப ஒரு மனிதன் கொலை செய்கிறான் கத்தியால். அப்ப இந்த கொலை செய்தல் என்பது மனிதனுடைய செயல். அதனாலதான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அப்படி ஒரு மனிதனை கொலை செய்யும் போது அங்க உயிர் பிரிவது என்பது, அந்த உயிரை எடுப்பது என்பது இது அல்லாஹ்வுடைய செயல். புரியுதுங்களா? உயிரை எடுப்பது என்பது, எப்படி உயிரை கொடுப்பது அல்லாஹ்வுடைய செயலோ அதே போல உயிரை எடுப்பது என்பது. இப்ப இந்த மனிதனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கப்படுகிறது சொன்னா, அவன் அதற்குரிய காரணத்தை செய்ததுனால. அப்ப நல்லதற்குரிய காரணத்தை செஞ்சதுனால மனுஷனுக்கு நல்ல கூலி கொடுக்கப்படுகிறது, கெட்டதற்குரிய காரணத்தை செஞ்சதுனால மனுஷனுக்கு கெட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்ப செயலை செய்பவன் மனிதன், செயலை படைப்பது யாரு? அல்லாஹ் தஆலா. இப்ப இந்த மாதிரி இதுவும் அல்லாஹ் நாடிதான் நடக்கு. இதுவும் அல்லாஹ் தஆலா எதை படைக்கிறானோ அதை அல்லாஹ் நாடி படைக்கிறான். நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ் எதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வை யாரும் நிர்பந்திக்க முடியும்? இப்ப புரியுதா? இப்ப நம்ம போல சாதாரண மனிதர்கள், அற்பமான மனிதர்களை ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை நிர்பந்திக்கலாம். இப்ப ஒரு அம்மா ஒரு பிள்ளைய நிர்பந்திக்கிறாங்க, மருந்து சாப்பிடு, அல்லது ஏதாவது வாயில வச்சு திணிக்கிறாங்க. அல்லது ஒரு அப்பாவி மனுஷனை, ஒரு பெரிய ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் கழுத்துல கத்தியை வச்சு, டேய் இதை செய்யலா இல்லாட்டி உன்னை குத்திடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறான். அப்ப அதுக்கு பயந்துட்டு அந்த மனிதன் அந்த காரியத்தை செஞ்சிடறான். இப்ப இந்த மிரட்டல், உருட்டல், நிர்பந்தப்படுத்துதல்லாம் இதெல்லாம் படைப்புகளுக்கு உள்ள தன்மை. அல்லாஹ்வை யாரும் மிரட்ட முடியும்? அல்லாஹ்வை யாரும் நிர்பந்திக்க முடியும்? அப்ப அல்லாஹு தஆலா எதை படைக்கிறானோ அவன் அதை நாடிதான் படைக்கிறான். அல்லாஹு தஆலா எதை படைக்கிறானோ அவன் நாடாத ஒன்றை அவன் படைக்க மாட்டான். அப்ப அவனுடைய நாட்டம் ரெண்டு வகையான, ஒன்று கவுனியத்து, விதியின் அடிப்படையில நாடுது. அப்ப அந்த விதியின் அடிப்படையில உள்ள நாட்டம் இருக்குது இந்த உலகத்துல பொதுவானதுமா, இந்த உலகத்துல அது அல்லாஹு தஆலா அப்படித்தான் நாடி இருக்கிறான். அப்படி நாடி இருக்கக்கூடிய இந்த நாட்டத்தின் அடிப்படையில தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இந்த விதியின் அடிப்படையில் உண்டான இந்த நாட்டம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, கவனிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். இதன் அடிப்படையில இந்த பூமி இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுல அல்லாஹ்வுக்கு விருப்பம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஒரு மனுஷன் போய் கொலை பண்றாமா, இது என்ன கொலை செய்யற செயல்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலா சொல்லுங்க? இல்ல. ஒரு மனுஷன் ஒரு குழந்தைய தூக்கி போட்டு கொள்றான், ஒரு குழந்தையினுடைய கண்ணை புடுங்குறான், இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலா? அதான். ஆனா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இப்படி காரியத்தை செஞ்சா அது நடக்கும். இப்படித்தான் அல்லாஹ் நாடி இருக்கான். புரியுதா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கற்பனை நீங்க இப்படி யோசிக்கலாம், ஏன் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டைப்படிதான நடக்குது, இப்படி அல்லாஹ் நாடலன்னு சொன்னா அநியாயம் செய்யப்படுறவங்க எல்லாம் தப்பிச்சுக்கலாமே. நம்ம மனசு என்ன சொல்லுது? உலகத்துல பாதிக்கப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. புரியுதா இல்லையா? இப்ப பாக்குறோம் எத்தனை பேர் குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதே போல பாதிக்கப்பட்டவங்க, உதாரணத்துக்கு பர்மா முஸ்லீம்களை போட்டு சாத்துறாங்க, சிரியாவில் போட்டு முஸ்லீம்களை சாத்துறாங்க, இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, அல்லாஹ் இப்படி நாடாட்டி எல்லாரும் தப்பிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு விரும்புது. அப்படி இருந்திருக்குமே ஆனால் ஈமான் பில் கைப் ஏற்பட்டிருக்காங்க. அப்ப கடைசியில் எல்லாரும் எப்படி நம்பியிருப்பாங்க? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்ங்கிறது கண் கூடான நம்பிக்கையா போயிடும். ஒரு மனிதன் தப்ப செய்ய போறான், அவனால செய்யவே முடியல. ஒரு மனிதன் இப்ப ஒரு மனிதன் சிலை வணங்க போறாமா, ஒரு சிலைக்கு போய் பூஜை செய்ய போறான். இப்ப இந்த சிலைக்கு பூஜை செய்யறத அல்லாஹ் விரும்புறானா விரும்பலையா? விரும்பல. இப்ப அல்லாஹ் விரும்பாதது இந்த பூமியில நடக்கக்கூடாது, அல்லாஹ் விரும்பாதது அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு இருந்திருந்தா அவன் சிலை வணங்க போகும் பொழுது அல்லாஹ் அவனை தடுத்திருக்கணும். அவன் சிலை வணங்கிறதுக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் அவனால வணங்க முடியாம போனும். அப்ப என்ன ஆகும்? நம்ம வணங்குறது தப்பு, அப்ப நம்ம அல்லாஹ்வை தான் வணங்கணும் அப்படின்னு ஈமான் பில் கைபாக இல்லாமல் ஈமான் பில் முஷாஹதா, கண் கூட அல்லாஹ்வை பார்த்து நம்பிக்கை கொண்டதாக ஆயிடும். அப்ப இந்த பூமியில யாருமே காஃபிர் முஷ்ரிக்கே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே மூமின் ஆயிருப்பாங்க. புரியுதா? அப்ப அல்லாஹு தாலாவுடைய இந்த இராதா கௌனியா, அல்லாஹுடைய இந்த இராதா கௌனியானா மூமினை காஃபிரை பிரிக்கக்கூடிய ஒரு இராதா. அல்லாஹுடைய இந்த இராதத்தும் கௌனியத்தும், அதாவது உலக நீதியின்படி அல்லாஹ் நாடுவது, உலக நீதியின்படி அல்லாஹ் நாடுவது, விதியின்படி உள்ள அல்லாஹுடைய நாட்டம். ஒரு காஃபிர் ஒரு காரியத்தை செய்யலாம், தப்பான ஒரு காரியத்தை செய்யலாம், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் நடக்குது. அப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அந்த காரியம் நடக்குது, அல்லாஹ் நாடி அந்த காரியத்தை நடக்க விடாம தடுத்திருந்தா அப்ப அந்த காஃபிருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வந்திருக்கும். ஓ, நம்ம காரியத்தை செய்யறோம், இப்ப தன்னுடைய சிலையில போய் உதவி கேட்கிறான், அதுவும் செய்ய முடியல, இன்னொரு சிலையில போய் உதவி கேட்கிறான், செய்ய முடியல செய்ய முடியல. அப்ப கண்டிப்பா முஸ்லிம்கள் சொல்றான், அல்லாஹ் தான் நம்மளை இதுல தடுக்கிறான், ஏன்னா எதுவுமே நமக்கு கை கொடுக்கல, அப்ப அல்லாஹ் தான் தடுக்கிறாங்கிறது அவனுக்கு உண்மையாகி போயிருக்கும். அப்ப இந்த மாதிரி ஈமான் பில் கைபு, ஈமான் பில் கைபு தான் அல்லாஹ்க்கு வேணுமே தவிர ஈமான் பில் முஷாஹதா, கண் கூடாக பார்த்ததுக்கு பிறகு உள்ள நம்பிக்கை வேஸ்ட். அல்லாஹு தரா எந்த நம்பிக்கைக்கு கூலி தரா? அல்ல நீன பில் கைபி, அல்லாஹுவை பார்க்காமல் இருந்து அல்லாஹுடைய மறைவு, அல்லாஹுவை மறைவில் இருந்து நம்பிக்கை கொள்கிறார்களே அந்த ஈமானுக்கு தான் அல்லாஹ் கூலி தரா. புரியுதுங்களா இல்லையா? இன்னும் நல்ல கவனமா கேளுங்க. அப்ப அல்லாஹு தாலா ஒரு விஷயத்த நாடுகிறான், அந்த விஷயம் அல்லாஹுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். அல்லாஹுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அதான் உலக நியதி. அல்லாஹுக்கு பிடித்ததை மட்டும்தான் அல்லாஹ் நாட வேண்டும் என்று இருந்திருந்தால், அல்லாஹுக்கு பிடிச்சதை மட்டும்தான் அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் நாடுறதுதான் அவன் செய்வான் என்று இருக்குமே ஆனால் எந்த ஒரு தப்பு செய்யக்கூடியவனோ தப்பு அவனால செய்யவே முடியாது. ஏன் தப்ப அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான், தப்ப அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப நிர்பந்தப்படுத்தி ஒரு, அதாவது தப்பு செய்யக்கூடியவனை நிர்பந்தப்படுத்தி தப்புல இருந்து தடுத்து நல்லது செய்ய வச்சதாக ஆயிடும். ஷிர்க் செய்யக்கூடியவனை நிர்பந்தப்படுத்தி ஷிர்க்ல இருந்து தடுத்து ஈமான் கொள்ள வச்சதாக ஆயிடும். புரியுதுங்களா? அல்லாஹு தாலா இந்த உலகத்துல அப்படி நாடல. யார் ஈமான் கொள்றாங்களோ அவங்களுடைய விருப்பத்தின்படி ஈமான் கொள்வதையும், யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தின்படி நிராகரிப்பதையும் தான் அல்லாஹ் நாடுறான். ஏன்னா அதற்கு ஏற்பதா மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய கூலி அல்லது நரகத்துடைய தண்டனை என்பது உண்டு. அப்ப இந்த அடிப்படையில ஒன்று இராதத்தும் கௌனியத்தும், உலக நியதியின்படி அல்லாஹ் நாடுறது, இதுல அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இன்னொன்று இராதத்தும் ஷரியத்தும், இன்னொன்று இராதத்தும் மார்க்க அடிப்படையிலான அல்லாஹ்வுடைய நாட்டம், மார்க்க அடிப்படையிலான அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த மார்க்க அடிப்படையிலான அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இதுல அல்லாஹுடைய விருப்பமும் இருக்கும், அல்லாஹுடைய கட்டளையும் இருக்கும். இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவும் செய்வான், இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவும் செய்வான். இப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய இது சில நேரங்களில் நடக்காமலும் போகலாம். எப்படி? உதாரணமா அல்லாஹு தாலா ஒரு மனிதன் தொழ வேண்டும் என்று விரும்புகிறான், மனிதன் தொழுகிறது இல்லை,
அப்ப இதனால அல்லாஹ்வுடைய பலவீனமா மாஅதல்லாஹ் கிடையாது. அப்ப இராதத்தும் ஷரியத்தும் என்றால் என்ன அர்த்தம்? மார்க்க அடிப்படையிலான அல்லாஹுடைய நாட்டம். அந்த செயலை அல்லாஹ் விரும்பவும் செய்வான், அந்த செயலை செய்வதற்கு அல்லாஹு தாலா கட்டளையும் கொடுத்திருப்பான், அந்த செயலை அல்லாஹ் நாடவும் செய்வான். ஒரு மனிதன் ஒரு தொழுகையை தொழும் பொழுது அல்லாஹ் நாடிதான் அவன் தொழுகிறான். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஆகவே நம்முடைய நம்பிக்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கை கவனிங்க, இந்த தக்தீருடைய விஷயத்துல ரொம்ப தெளிவான். இந்த நம்பிக்கை தான் நடுநிலையான நம்பிக்கை, சரியான நம்பிக்கை. அதாவது என்ன அர்த்தம்? எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் வலா யகூனு இல்லாமா யுரீது, அவன் நாடாதது நடக்காது. அவன் நாடாதது அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதை அவன் நாடுகிறான் என்று சொன்னால் நல்லதை விரும்பி அவன் நாடுகிறான், கெட்டதை ஒரு அல்லாஹ்வுத்தால நாடுகிறான் என்றால் அது அவனுடைய இராதா கவுனியா, உலக நீதியின்படியான அவனுடைய நாட்டம். புரியுதுங்களா? இப்ப ஒரு சில குர்ஆனுடைய வசனங்களை குறிச்சு கொள்ளுங்க. சூரத்துல அன்னாங்க 125வது வசனம் அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், ஃபமை யுரிதில்லாஹு அன் யஹ்திஹு يشرح صدره للإسلام. سورة الأنعام 125வது வசனம் அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகின்றானோ, அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களது நெஞ்சத்தில் தருகிறார். ஒமை யுரித் அன் யுதில்லஹு, யாரை அல்லாஹு தஆலா வழி கெடுக்க நாடுகின்றானோ, யாரை அல்லாஹு தஆலா வழி கெடுக்க நாடுகின்றானோ, யஜ்அல் ஸத்ரஹு அவருடைய நெஞ்சத்தை லய்யிகன் ஹரஜன் நெருக்கடியானதாக சிரமத்திற்குள்ளானதாக ஆக்கிவிடுகின்றான். அப்ப நேர்வழியை கொடுப்பதும் அல்லாஹுடைய நாட்டம் தான், ஒரு மனிதனை வழி கெடுப்பதும் அல்லாஹுடைய நாட்டம் தான். அதே போல சூரா ஹூதுடைய 34வது வசனம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வலா யன்ஃபஉகும் நுஸ்ஹி இன் அரத்து அன் அன்ஸஹ லகும் இன் கான அல்லாஹு யுரீது அன் யூபியக்கும். சூரா ஹூதுடைய 34வது வசனம், நான் உங்களுக்கு நசிஹத்து செய்ய நாடினால், நான் உங்களுக்கு நசிஹத்து உபதேசம் செய்ய நாடினால் எனது உபதேசம் உங்களுக்கு பலன் தராது. இன்கான அல்லாஹு யுரீது அன் யூபியக்கும், அல்லாஹ் உங்களை வழிகெடுக்க நாடி இருந்தால், அல்லாஹ் உங்களை வழிகெடுக்க நாடி இருந்தால், நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய நாடி, நான் நல்லுபதேசம் செய்வது உங்களுக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது. அப்ப இந்த அல்லாஹுடைய நாட்டம் என்பது எந்த நாட்டத்தை குறிக்கக்கூடியது? இராதத்தும் கௌனியத்தும், இராதத்தும் கதரியத்தும், விதியின்படி உள்ள அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹுடைய இராதா ஷரியா, இராதா தீனியா. உதாரணமா பாருங்க, சூரத்துல் பக்ரால 253வது வசனம், சரி சூரத்துல் பக்ரால 185வது வசனம், சூரத்துல் பக்ரால 185வது வசனம், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, கடைசியில் இருந்து பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகின்றான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடமாட்டான், சிரமத்தை நாடமாட்டான். அப்ப இதெல்லாம் இராத ஷரியா. அல்லாஹ் நமக்கு என்ன ஷரியத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த ஷரியத்தை கொண்டு லேசான சட்டங்களை தான் அல்லாஹ் நமக்கு விரும்புகிறானே தவிர கஷ்டமான சட்டங்களை அல்லாஹ் விரும்பவில்லை. அதே போல சூரத்து நிசால 26வது வசனம், யுரீதுல்லாஹு லியுபையின லக்கும் வயஹ்தியக்கும் வழிமுறைகளை உங்களுக்கு விவரித்து வழிகாட்டி கொடுப்பதற்கு, மேலும் உங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான். அப்ப இதெல்லாம் என்ன இராதா? இராதா ஷரியா. சூரா நிசாவுடைய 27வது வசனம், அதுக்கு அடுத்த வசனத்துல, வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும்,
அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நாடுகின்றான். அதே போல 28வது வசனம் அதே அத்தியாயத்தில் யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், உங்களுக்கு லேசாக்கி தருவதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்களுக்கு லேசாக்கி மார்க்க சட்டங்களை லேசாக்கி தருவதை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனம், அதே போல சூரத்துல் அஹ்சாபுடைய 33வது வசனம் எழுதி கொள்ளுங்க, வீட்டில் போய் பாருங்க. அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் இது கொஞ்சம் நல்லா கவனிக்குமா, இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாம் இரண்டு வகையான நாட்டங்களாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இரண்டு வகையான நாட்டங்களாக பார்க்கிறோம். ஒரு வகையான நாட்டம் இராதத்துன் ஷரியத்துன், இராதத்துன் தீனியத்துன், இராதத்துன் ஷரியத்துன் அல்லது இராதத்துன் தீனியத்துன், அதாவது மார்க்க அடிப்படையிலான நாட்டம். இந்த மார்க்க அடிப்படையிலான நாட்டத்துல அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை விரும்பவும் செய்வான், அந்த காரியத்தை அடியார்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையும் விட்டிருப்பான். அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலாகவும் இருந்திருக்கும். அல்லாஹ்விற்கு உதாரணமாக தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டது, நோன்பு நோற்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டது, நல்ல காரியங்களை செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பது. அப்ப இந்த காரியங்களை ஒரு அடியார் செய்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான், இந்த காரியங்கள் நிகழ்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான். இந்த நாட்டத்திற்கு பேர் இராதத்தும் ஷரியத்தும். அப்ப இந்த காரியங்களை அல்லாஹ்வு தஆலா அடியார்களிடமிருந்து நாடுகிறான், புரியுதுங்களா. ஆனா இப்ப ஒரு மனிதன் இதை செய்யாமலும் போயிடலாம், ஒரு மனிதன் இத, அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதனையும் நிர்பந்திச்சு நாடுறதில்லை. அப்படி நிர்பந்திச்சு அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி இருக்க முடியுமா? கண்டிப்பா மீறி இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடம் அவன் தொழதா வேண்டும் என்று அவன் நிர்பந்திச்சு நாடி இருந்தால் அந்த அடியான் தொழாமல் இருந்திருக்க முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கொள்ளுங்க, சூரியனுக்கு அல்லாஹ் நாடி இருக்கான், காலையில அது உதிக்கணும், இப்படி உதிக்கணும், இப்படி மறையணும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சூரியன் அல்லாஹ்வுடைய இந்த நாட்டத்துக்கு மாற்றம் செய்ய முடியுமா சொல்லுங்க? முடியாது. ஏன், அல்லாஹ்வுத்தரா சூரியனுக்கு நாடி இருப்பது இது நிர்பந்தித்து நாடி இருப்பது, அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தை சூரியனால மீறவே முடியாது. அதே போலதான் இந்த பிரபஞ்ச அமைப்புல சந்திரன் கோள்கள் இன்னும் என்னென்ன இந்த பிரபஞ்ச படைப்புகள் இருக்கின்றனவோ அந்த படைப்புகளும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடிய அந்த படைப்புகள் எப்படி செயல்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ் நாடிட்டா அந்த நாட்டத்தை அந்த படைப்புகளால மீற முடியாது, அந்த நாட்டத்தை அந்த படைப்புகளால மீற முடியாது. இப்ப கடலை கொந்தளிக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டா கடல் கொந்தளிச்சு தான் ஆகும், அதனால அது தடுத்துக்க முடியாது, புரியுதா. இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அப்படி நாடல, மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு விருப்பத்தையே அல்லாஹ் கொடுத்திருக்கான், அந்த விருப்பத்தை கொடுத்து அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்கிறான், புரியுதா. இப்ப மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்டம் என்பது அவனுக்கு ஒரு நாட்டத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய சொல்றான், அந்த காரியத்தை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் மனிதன் அவனுடைய விருப்பத்தின்படி அதை செய்யும் போது அதற்கு அவனுக்கு கூலி உண்டு, அவனுடைய விருப்பத்தின்படி அந்த காரியத்தை அவன் செய்யாமல் விட்டால் அவனுக்கு தண்டனை, புரியுதா. சரி, இது வந்து இராதத்தும் ஷரியத்தும். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வகையான நாட்டம் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு செயலாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயலாக இருக்கும். ஆனா இந்த வகையான நாட்டம் அல்லாஹ் மனிதர்களை நிர்பந்தப்படுத்தி நாடுவதாக இருக்காது, புரியுதா. இரண்டாவது வகையான நாட்டம் இராதத்தும் கௌனியத்தும், இராதத்தும் இராதத்தும் கதறியத்தும், விதியின் அடிப்படையில் உள்ள நாட்டம். அப்ப விதியின் அடிப்படையில் உள்ள நாட்டம் என்பது என்ன, அல்லாஹு தஆலா எந்த ஒரு செயலுக்கு, எந்த ஒரு செயலுக்கு ஒரு விஷயத்தை சபபாக காரணமாக அல்லாஹ் நாடி இருக்கிறாரோ, எந்த ஒரு செயலுக்கு கவனிங்க, எந்த ஒரு செயலுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா காரணமாக நாடி இருக்கிறானோ அந்த செயல் அதோட சேரும் பொழுது அது நிகழும். இப்போ ஒரு மனுஷன்
பத்தாவது மாடியிலிருந்து கீழே விழுகிறான். பத்தாவது மாடியிலிருந்து அப்ப இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு மனுஷன் கீழே விழுந்தா அவனுக்கு கை காலு உடையும், மண்டை உடையும், அவனுக்கு உயிர் போகும். அப்ப கீழே உயரத்திலிருந்து கீழே விழுதல் என்பது ஒரு சபபு. உயரத்திலிருந்து கீழே விழுதல் என்பது சபபுனா என்ன காரணம், அது அந்த சபபு நிகழ்ந்தால் அதற்கு பிறகு மண்டை உடையிறது, கை கால் உடையிறது, உயிர் போறது என்பது அதனுடைய ரிசல்ட். இந்த சபபு வந்தா இந்த ரிசல்ட் வரும். அப்ப இந்த சபபு சேரும் பொழுது இந்த ரிசல்ட் வருதா இல்லையா? இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படிதான். இதுவும் இது எந்த வகையான நாட்டம்? இராஜத்தும் கவுனியத்தும். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுத்தால அவனுக்கு சொல்லியிருக்கிறான் பாலகுடின்னு சொல்லிட்டு, அவன் பாலை குடிக்கல, விஷத்தை எடுத்து குடிக்கிறான். இப்ப விஷத்தை குடிக்கும் பொழுது அவனுக்கு மரணம் நிகழ்வது. விஷத்தை குடிக்கும் போது அப்ப விஷம் என்பது சபபு, மரணம் என்பது ரிசல்ட். அப்ப இந்த சபபு செய்யும் போது இந்த ரிசல்ட் வருது. இதுவும் யாருடைய நாட்டத்தின்படிதான்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான். இந்த நாட்டம் என்ன? இராதத்தும் கதறியத்தும் கவுனியத்தும் விதியின்படி. அப்ப இப்படி இந்த நாட்டம் தான், இப்படிதான் அல்லாஹ் நாடி இருக்கிறான், இயங்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டத்தை அல்லாஹு தஆலா மாத்தினான்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்டத்தை அல்லாஹ் நாடுனா மாத்த முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அப்படி மாத்தினா என்ன ஆகும்? எல்லாருமே மூமினா மாறிடுவாங்க. எல்லாருமே ஏன்? வேற வழி இல்லை, நிர்பந்தமாயி கண்டிப்பா எல்லாரும் மூமினா ஆயிடுவாங்க. எல்லாரும் நல்லவங்களாயிடுவாங்க. ஒரு மனுஷன் ஒருத்தர் கத்தியால குத்தி சாவடிக்கு போறாமா? குத்திக்கிட்டே இருக்கான், அவன் சாவவே இல்லை. குத்திக்கிட்டே இருக்கிறான், அவன் சாவவே இல்லை. இப்ப என்ன ஆகும்? சாட்சி சொல்லிடுவான், இவன் தான் என்ன குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா இல்லையா? அப்ப அந்த ஒரு மனிதன் தவறு செய்ய நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த தவறு நடக்கலைன்னு சொன்னா அப்ப அவன் கண்டிப்பா அடுத்து எதைதான் செஞ்சாகணும்? நல்லதான் செஞ்சாகணும். அப்ப ஒரு மனிதன் சிறுக்கு செய்ய போறான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த சிறுக்கு நடக்கலைன்னு சொன்னா அவன் கண்டிப்பா அடுத்து அத்தாட்சி இறக்கி எல்லாம் கட்டுப்படுங்கடா அப்படின்னு சொல்லி கட்டுப்பட வச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி விரும்புவானா? அப்படி செஞ்சு என்ன கூலி கொடுக்க முடியும்? கட்டாயப்படுத்தி ஒருவர்கள் மூமினாக ஆக்கி கூலி கொடுப்பது என்பது அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப விருப்பத்தோடு ஈமான் கொண்டவங்களுக்கும் விருப்பம் இல்லாம நிர்பந்தமா ஈமான் கொண்டவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ் அப்படி விரும்புறதில்லை. புரியுதுங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்ப வலாய கூணு இல்லாமல். அப்ப என்ன விஷயம்? இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் சரி அல்லாஹுடைய நாட்டத்தின் படிதாம நடக்குது. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு தெரியும் அது எப்படி நடக்கும்னு சொல்லி. அததான் அல்லாஹ் விதியில எழுதியிருக்கான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இரண்டு வகையான நாட்டம், ஒன்று இராதத்தும் ஷரணியத்தும், இரண்டாவது இராதத்தும் கௌனியத்தும். அப்ப இராதத்தும் ஷரணியத்தும் என்பது என்ன? அல்லாஹ்வுத்தால மார்க்கத்தில் சொல்லி இருக்கக்கூடிய கட்டளைகள், நல்ல விஷயங்கள். அல்லாஹ்வுத்தால அந்த விஷயங்களை நாடவும் செய்கிறான், விரும்பவும் செய்கிறான், அந்த விஷயங்களை செய்யும்படி நமக்கு கட்டளையும் விட்டிருக்கிறான். இரண்டாவது இராதத்தும் கௌனியத்தும். இந்த உலக நீதியின்படி ஒரு சபபு ஒன்று ஏற்படும் பொழுது, ஒரு காரணம் ஒன்று ஏற்படும் பொழுது அந்த காரணத்தை ஒட்டி உள்ள ரிசல்ட், அந்த காரணத்தை ஒட்டி உள்ள ரிசல்ட், ரிசல்ட் சொன்னா அதனுடைய ரியாக்ஷன், அதற்கு பதில், அதனுடைய பாதிப்பு என்ன, அதுவும் அல்லாஹ் நாடிதான் நடக்கும். அதுவும் அல்லாஹ் நாடாம நடக்காது. அப்படி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க அப்ப அல்லாவும் பலவீனப்படுத்திட்டாங்கன்னு ஆகி போயிடும். அல்லாவுடைய ஆட்சியில அல்லாஹ் நாடாதது நடக்குதுன்னு சொன்ன மாதிரி ஆகும். சில முட்டாளர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாவை பரிசுத்தமாக்கணும், அல்லாவை தூய்மைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படி? அதாவது கெட்டதுங்க அல்லாஹ் நாடி நடக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. கெட்டது எந்த அர்த்தத்துல? அல்லாவை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அல்லாவை பரிசுத்தமாக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அல்லாவை பலவீனப்படுத்திடுறாங்க. அப்ப கெட்டது அல்லாஹ் நாடாம நடக்குதுன்னு சொன்னா அப்ப அல்லாவை மிகச்சு நடக்குதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அல்லாவை மீறி நடக்குது. அல்லாஹ் நாடெல்லாம் ஆனா நடக்குது, அப்ப அல்லாவை மீறி நடக்குதுன்னு ஆயிடுச்சு. அப்ப கெட்டது செய்யறவன் அல்லாவோடு பெரிய ஆளாகிட்டான். புரியுதுல? அப்ப நடுநிலையான நம்பிக்கை என்பது இதுதான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய நம்பிக்கை. நீங்க துவா கேட்பதும் அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. நீங்க எதை துவா கேட்கறீங்களோ துவா கேட்பதும் அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. புரியுதுங்களா? இப்ப இது விஷயமா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்த பாடங்கள்ல வரும். இந்த பாடத்துடைய கடைசியில இருக்கு விதியை பற்றி உள்ள விஷயங்கள். அங்க வரும்போது இன்னும் நிறைய விளக்கமா சொல்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்து முடிகிறதுக்கு முன்பு நமக்கு எதுவுமே தெரியாதுமா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம அல்லாஹ்விடத்துல ஆதரவு வச்சு நல்லதா நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் இப்படிதான் நடந்திருக்கு, அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பொறுமை கொள்ளணும். புரியுதா? தப்பா இருந்தா அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டை இது, யாரெல்லாம் எங்களுக்கு இதுல நன்மையை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கணும்.